بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري رب اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய, அவர்கள் சேகரித்து கொடுத்த அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த சிறிய குறிப்பேட்டை நாம் படித்து வருகின்றோம். இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விஷயங்களுடன் நம்முடைய 17வது அமர்வு. சரியா, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், மா ஸால பி ஸிஃபாத்திஹி கதீமன், மா ஸால பி ஸிஃபாத்திஹி கதீமன் கப்ல கல்கிஹி லம் யஸ்தத் பி கௌனிஹிம் ஷைஅன் லம் யகுன் கப்லஹும் மின் ஸிஃபாத்திஹி وكما كان بصفاته أزليا كذلك لا يزال عليها أبديا. பாடத்தினுடைய 13வது குறிப்பு. இதுவரை அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி இமாம் அவர்கள் நமக்கு கூறி வந்தார்கள். அதாவது முதலாவது குறிப்பிலிருந்து இதுவரை நாம் படித்திருக்கின்ற இந்த குறிப்புகளிலே அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி, ஈமானுடையவர்கள் அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தன்மைகளுடைய விஷயத்தில், பெயர்களுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய சிபத்துகளுடைய விஷயத்திலே நமது ஈமான் எப்படி இருக்க வேண்டும், இதை பற்றி இமாம் அவர்கள் கூறி வருகிறார்கள். சரி, இதில் நாம் இன்று படிக்கின்ற இந்த 4 குறிப்புகளில் அல்லது 5 குறிப்புகளிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தொடக்கம் என்பது கிடையாது. படைக்கப்பட்ட படைப்புகளுக்குத்தான் தொடக்கம் என்பது இருக்கிறது. அல்லாஹுவிற்கு தொடக்கம் என்பது இல்லை, அவன் ஆதியிலிருந்து இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவன் ஆதியிலிருந்து, ஆதி என்று சொன்னால் எங்கு தொடக்கம் இல்லையோ, ஆரம்பம் இல்லையோ, எங்கு ஆரம்பம் இல்லையோ அங்கிருந்து, அதற்கு தான் ஆதி என்று நம்ம தமிழில் சொல்வோம். அதை தான் அரபியில அசல் என்று சொல்வார்கள். புரியுதுங்களா? தொடக்கம் இல்லாத அந்த ஆரம்ப நிலைக்கு அசல் என்று அரபியிலே சொல்லப்படும். அதுபோன்று முடிவு இல்லாமல் இறுதி வரை, அதற்கு பிறகு ஒரு எண்டு, ஒரு முடிவு என்பது கிடையாது, அதற்கு அரபியிலே அபத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அசலில் இருந்தான், அதாவது அவனுக்கு முன்பாக எதுவும் இல்லை. சரியா, அல்லாஹு தஆலா அபதிலும் இருப்பான், அதாவது இறுதி வரை அவனுக்கு முடிவு என்பது கிடையாது. சரி, அடுத்த விஷயம் என்ன, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசலில், ஆரம்பத்தில், தொடக்கத்தில் அவன் இருக்கின்றானோ இருந்தானோ, அவன் அவனுடைய தன்மைகளுடன் இருந்தான். அல்லாஹு தஆலா அவன் அவனுக்குரிய அழகிய தன்மைகள், அழகிய பண்புகளுடன் அவன் இருந்தான். அல்லாஹுவிற்குரிய ஒவ்வொரு தன்மையும், ஒவ்வொரு அழகிய குணமும் பண்பும் அவனோடு என்றும் இருந்தது, ஆதியிலும் இருந்தது, இறுதி வரை அவனோடு அந்த தன்மைகள் இருக்கும். சரியா, இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழகிய திருப்பெயர்களிலே ஒன்று படைக்கக்கூடியவன், படைப்பாளன், படைப்பவன், அல் ஹாலிக், இது அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களில் ஒன்று. இமாம் அவர்கள் நமக்கு என்ன இங்கே புரிய வைக்கிறார்கள், சிலர் அல்லாஹுடைய தன்மைகளை, பண்புகளை ஏற்க மறுக்கிறார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அல்லாஹுடைய தன்மைகளை, பண்புகளை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஏன் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, இந்த தன்மைகள் பண்புகள் என்பது இது படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்ற காரணத்தால் இந்த தன்மைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு கூறினால் சில மோசமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நாங்கள் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள், குழப்பங்கள், குறைகளில் இருந்து அல்லாஹ்வை நாங்கள் தூய்மைப்படுத்த விரும்புகிறோம் என்பதாக அவர்கள் கூறி அல்லாஹ்வுடைய பெயர்களையும் சிஃபத்துகளையும் அவர்கள் மறுத்தார்கள். அவர்களுடைய குழப்பம் என்ன, அல்லாஹு தஆலா ஆதியில் இருந்தான், தொடக்கம் இல்லாமல் இருந்த அந்த முதல் காலத்திலும் அசலிலும் அல்லாஹ் இருந்தான் என்று சொல்லும் போது அல்லாஹுவிற்கு அல் ஹாலிக் என்ற பெயர் அப்போதிலிருந்தே இருக்கிறது என்று சொன்னால், சரியா, படைப்பவன், படைக்கக்கூடியவன் என்ற பெயர் அப்போதிலிருந்தே இருக்கிறது என்று சொன்னால் அப்ப படைக்கப்பட்ட பொருள் ஒன்றும் அப்போதிலிருந்தே இருக்கிறது என்று அர்த்தமா போயிடும். அப்ப அல்லாஹுதான் முதலில் இருந்தான் என்பது போய் அல்லாஹுவோட சேர்ந்து ஒரு படைப்பும் இருந்துச்சு, அந்த மாதிரி ஆகி போயிடும். ஆகவேதான் இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் நம்ம மறுத்துட்டோம்னா அல்லாஹு தஆலா சுத்தமாயிடுவான். அவன் தான் ஆதியில் இருந்தான் என்ற உண்மை சந்தேகத்துக்கு இடம் இல்லாம, குழப்பத்துக்கு இடம் இல்லாம தெளிவாயிடும். புரியுதா? இப்ப இதற்கு என்ன காரணம், இவர்கள் இப்படி குழம்புவதற்கு, இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனதில் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் அல்லாஹுடைய தன்மைகளை மனிதனுடனும் மனிதனுடைய தன்மைகளுடனும் படைப்புடனும் படைப்பினுடைய தன்மைகளுடனும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறோம், அல்லாஹுடைய சிஃபத் அது ஹாலிக், அது படைத்து படைக்கக்கூடிய ரப்புடைய சிஃபத்து. அந்த சிஃபத்துகளை நாம் படைக்கப்பட்ட படைப்புகளுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு உவமைப்படுத்தி சேர்த்து பார்க்கக்கூடாது. புரியுதா? இப்ப பாருங்க, ஒரு மனிதனை நீங்க கற்பனை செஞ்சு கொள்ளுங்களேன். இப்ப ஒரு மனிதனை அவனுடைய தன்மைகள் பண்புகள், இப்ப ஒரு குழந்தை பிள்ளையா இருக்கிறான், அவனை யாராவது இப்ப டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களா? ஆலிமு, முஃப்தி, ஹாஃபிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப அவன் ஒரு குழந்தை புள்ள பிறக்கும் போது அவ்வளவுதான், அதுக்கு பிறகுதான் அவனுக்கு பெயர்கள் எல்லாம் வருது. அவனுக்கு அழைப்பதற்காக வேண்டி வைக்கக்கூடிய அவனுடைய அந்த உள்ளமைக்கு உண்டான பெயரா இருக்கட்டும், இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பேரு, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆமினா, ஹதிஜான் வைக்கிறோமா, இந்த மாதிரி உள்ளமைக்கு உண்டான பெயர்களா இருக்கட்டும், அல்லது பிறகு வரக்கூடிய காரண பெயர்கள். காரண பெயர்கள்னு சொன்னா எந்த தன்மையை அவன் தனக்கு உருவாக்கி கொண்டானோ. இப்ப மருத்துவம் படிச்சா மருத்துவர் இருக்கிறோம், பொறியியல் படிச்சா நம்ம பொறியியல் இன்ஜினியர் இருக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் எப்ப வருது அவர்களுக்கு, காலப்போக்கில் பின்னாடி பின்னாடி அவர்கள் அதை செய்யும் போது தானே வருது. இப்ப ஒருத்தரை பார்த்து நீங்க ஆசாரிங்கிறீங்க, எதனால அவர் ஆசாரிங்கிறீங்க, அந்த வேலை செய்யறதுனால. ஒருத்தரை பார்த்து கொத்தனா இருக்கிறீங்க, எதனால அந்த அந்த பேர் அவருக்கு சொல்றோம், அவர் அந்த வேலையை செஞ்சாரு பார்த்தும் சொல்றோம். புரியுதா? அப்ப இப்படி இருக்கிறதுனால விளங்குச்சா? அப்ப அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன் என்ற பெயர் அவனுக்கு முன்னாடியே இருந்தது என்று சொன்னா அப்ப படைக்கப்பட்ட பொருளும் முன்னாடியே இருந்தது என்று ஆயிடும். அப்ப அல்லாஹுதான் ஆரம்பத்தில் இருந்தான் என்று அந்த உண்மை உடைபட்டு போயிடும். இப்படியாக அந்த அறிவியினர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைக்கு என்ன காரணம், அல்லாஹுவை படைக்கப்பட்ட படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் புரிய முயற்சிக்கிறார்கள், புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையை தவறு முதல். புரியுதா? அதுதான் இந்த இடத்துல இந்த ஐந்து குறிப்புகளையும் குறிப்பா இமாம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நமக்கு மறுத்து இதுல உண்மை என்ன என்பதை நமக்கு விளக்குகிறார்கள். சரியா? அப்ப நம்ம அதாவது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீதாவை புரிந்து கொண்ட, ஈமானை புரிந்து கொண்ட விதத்தில் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள் ஈமானை எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த விதத்திலே நாம் ஈமானை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹுவை நாம் எப்படி விளங்குவது, அல்லாஹுடைய பெயர்களை சிபத்துகளை நாம் எப்படி விளங்குவது, அதான் இமாம் இவங்க இப்ப சொல்றாங்க. சரி, அந்த விஷயத்தை பார்ப்போம். இதோ நீங்க இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பாருங்க, அல்லாஹுடைய ஒவ்வொரு சிபத்தும் அவனுடன் ஆதியிலிருந்தே இருக்கின்றன, புதிதாக எந்த ஒரு சிபத்தும் அவனுக்கு ஏற்படுவதில்லை, புதிதாக அவனுக்கு. இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை பல நேரங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையை விட்டுட்டு தங்களுடைய மன இச்சையின்படி, தங்களது அறிவின்படி, தங்களுடைய தத்துவ கலையின்படி அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அல்லாஹுவிற்கு ஒன்றை சேர்த்தார்களோ அல்லது அல்லாஹுவிற்கு உரிய ஒன்றை நீக்கினார்களோ, எதை செஞ்சாலும் சரி, புரியுதா, இவர்கள் உண்மையில் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தவில்லை, பரிசுத்தப்படுத்த மாட்டார்கள், அல்லாஹுவை அசிங்கத்தான் படுத்துவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரெல்லாம் தன்னுடைய அறிவால் அல்லாஹுவை நம்ம பரிசுத்தப்படுத்திடலாம் என்று அல்லாஹும் ரசூலும் சொன்ன விஷயங்களை மறுத்து புதிதா இவங்க ஒரு லாஜிக்கு கொண்டு வராங்களோ, அவர்களுடைய கூற்றை உண்மையான அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் அது அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்குமா, மகாதல்லா, அல்லது அல்லாஹுவை இழிவுபடுத்தக்கூடியதா இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹுவை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப ரெண்டு விஷயங்களை நம்ம உங்களுக்கு புரிய வைக்கணும், ஒன்று நம்முடைய கொள்கை, இரண்டாவது அவர்களுடைய கொள்கை எப்படி தவறுங்கிறது. இப்ப பாருங்க இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதியில் இருந்தான், அவன் ஆதியில் இருக்கும் போதே அவனுக்கு அவனுடைய எல்லா தன்மைகளும், நாம் அறிந்த தன்மைகள், நாம் அறியாத தன்மைகள், நாம் ஏன்னா அல்லாஹ்வுடைய தன்மைகள் பெயர்கள் எல்லாவற்றையுமே நம்ம அறிந்திட முடியாது. குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜிஇனா பிமிஸ்லிஹி மததா. அல்லாஹ்வுடைய இல்முகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை, பண்புகளை, புகழை, உயர்வை எழுதுவதற்காக ஏழு கடல்களை மைகளாக ஆக்கினாலும், அதற்கு பிறகு இன்னும் பல கடல்களை மைகளாக மாற்றி கொண்டு வந்தாலும், பூமியில் உள்ள மரங்களையெல்லாம் எழுதுகோள்களாக மாற்றி எழுத ஆரம்பித்தாலும், இவையெல்லாம் தீர்ந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய அறிவும் ஞானமும் ஆற்றலும் பெயரும் பண்புகளும் தீர்ந்து போகாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அவ்வளவு பெரியவன், அவனுடைய பெயர்களும் பண்புகளும் நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய அறிவுகளுக்கும் எட்டாத அப்பாற்பட்ட ஒன்று. சரியா? அப்ப அல்லாஹுடைய பெயர்கள்ல பண்புகள்ல நாம் அறிந்த பண்புகளும் இருக்கின்றன, நாம் அறியாத பண்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு உஸ்தாது துவாவுடைய பாடத்துல ஒரு துவா நடத்திருப்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல் லிஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ரப்பை பார்த்து என்ன சொல்கிறார்கள், அல்லாஹுவே உனது ஒவ்வொரு பெயரை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அந்த பெயரை நீ உனது அடியார்கள் யாருக்காவது கற்றுக் கொடுத்திருக்கலாம், உனது வேதத்திலே இறக்கியிருக்கலாம், அல்லது உனக்காக நீ தனியாக மறைத்து வைத்திருக்கலாம், இப்படியாக எல்லா பெயர்களின் பொருட்டாலும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அவருடைய பெயர்களில் நாம் அறிந்த பெயர்களும் இருக்கின்றன, நாம் அறியாத பெயர்களும் இருக்கின்றன. சரி, அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும், அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் பண்புகளும் அல்லாஹுவிற்கு ஆதியிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே, தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றன. அல்லாஹ் இருந்தான் என்று நாம் எப்போது எப்படி அறிகிறோமோ, அல்லாஹு தாலா தொடக்கம் இல்லாமல் இருந்தான், அல்லாஹு தாலா தொடக்கம் இல்லாமல் இருந்தான் என்பதை நாம் எப்படி அறிகிறோமோ நம்புகிறோமோ, அது போன்றுதான் அவனுடன் அவனுடைய சிபத்துகளும் பெயர்களும் எல்லாம் இருந்தன என்று நம்ம நம்புறோம். சரி, அப்ப அந்த பெயர்கள்ல எந்த ஒரு பெயராக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு அவர்கள் குழப்பிய சில பெயர்களை இமாம் அவங்க இங்க சொல்றாங்க. இப்ப படைக்கக்கூடிய படைப்பாளன் அப்படிங்கிற ஒரு பெயர், அதே போல அல்பாரி உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்கக்கூடியவன் அல்பாரி என்ற பெயர், அதே போல அலீமுன் அறிந்தவன் என்ற பெயர், இந்த மாதிரியான காரண பெயர்கள். இப்ப இந்த பெயர்களை எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. இப்ப அலீமுன் அறிந்தவன் என்று சொல்வதாக இருந்தா அறியப்பட்ட ஒன்று இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்ப அல்லாஹுவிற்கு ஆதியிலேயே அறிந்தவன் என்ற பெயர் இருக்குமேனால் அப்ப எதை அறிந்தான் அவன், அறியப்பட்டது எது, அப்ப அதுவும் அப்பேர்ந்து இருக்குது போல இருக்கு அப்படிங்கிறது குழப்பம் வருங்கிறது. இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கு தான் இமாம் அவங்க சொல்றாங்க, அறிவாளிகளே முட்டாள்களே, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைத்ததற்கு பிறகு, படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனை நாம் எப்படி ஹாலிக் படைக்கக்கூடியவனே, படைப்பாளனே, படைத்தவனே, படைப்பவனே என்று நாம் அழைக்கின்றோமோ, அந்த அழைப்புக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கின்றானோ, அது போன்றுதான் அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் அந்த பெயர் அவனுக்கு இருந்தது, அவன் அந்த பெயருக்கு தகுதி உள்ளவனாக இருந்தான். புரியுதா? அதே போல அல்பாரி உருவாக்கக்கூடியவன், இல்லாமையிலிருந்து பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடியவன், உருவாக்கக்கூடியவன். அவன் பொருள்களை உற்பத்தி செய்ததற்கு பிறகு, பொருள்களை உருவாக்கியதற்கு பிறகு அல்பாரி என்ற இந்த அழகிய பெயர் அவனுக்கு தகுதியானதாக இருப்பது போன்றே பொருள்களை வஸ்துக்களை உருவாக்குவதற்கு முன்பும், பொருள்களை வஸ்துக்களை உருவாக்குவதற்கு முன்பும் அவனுக்கு இந்த அல்பாரி என்ற பெயர் இருந்தது, தகுதியாக இருந்தது, அந்த பெயர் அவனுடன் சேர்ந்து இருந்தது. புரியுதா? இந்த பொருள்களை உருவாக்கியதால் அவனை நாம் பாரி என்று சொல்கிறோம், படைப்புகளை படைத்ததால் அவனை நாம் ஹாலிக் என்று சொல்கிறோம் என்பது கிடையாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் இந்த பெயர்கள் இருந்தன. அதே போலதான் அலீம் என்ற பெயராக இருக்கட்டும், சமீ என்ற பெயராக இருக்கட்டும், ஒன்றை அதாவது அறியப்பட்ட ஒன்று இருந்தால்தான் அவனுக்கு அறிந்தவன் என்று சொல்ல வேண்டும், கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருந்தால்தான் அவனை சமீ என்று சொல்ல வேண்டும் என்பதல்ல. எப்படி அவன் ஒரு விஷயத்தை அறிந்ததால் அவனை அறிந்தவன் என்று சொல்கிறோமோ, அந்த விஷயம் இருப்பதற்கு முன்பும் அவன் அறிந்தவன் தான். அந்த விஷயம் இருப்பதற்கு முன்பும் அவன் அறிந்தவன் தான். சரியா? அந்த விஷயம் வந்ததற்கு பிறகு அவனை அறிந்தவன் என்று சொல்வது போலவே அந்த விஷயம் வருவதற்கு முன்பும் அவனுக்கு அறிந்தவன் என்று சொல்வது சரியானதுதான், தகுந்ததுதான், இதுதான் சரி என்று சொல்றோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம், இதுதான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் சஹாபாக்கள் தாபிகீன்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமோ அந்த விளக்கம் தான் சரி என்றும், நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்துல தவறும் அவங்க கண்டாங்கல்ல. இப்ப அவர்களுடைய விளக்கத்துல என்ன தவறுங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன கேட்கிறோம், பாருங்க, அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும், அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் நிறைவை முழுமையை தரக்கூடிய பண்புகளா இல்லையா? அல்லாஹுடைய ஒவ்வொரு பண்பும் அவனுக்கு நிறைவை முழுமையை உயர்வை தரக்கூடிய பண்புகள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயருமே அது அவனுடைய ஹைனஸ், அவனுடைய உயர்ந்த தன்மைகளையும், கமால், அவனுடைய பரிபூர்ண தன்மையையும் காட்டக்கூடிய பெயர்கள், தன்மைகள். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அவங்கள்ட்ட கேள்வி, நீங்க இவ்வளவு புத்திசாலித்தனமா மறுத்து அல்லாஹ்வை சுத்தப்படுத்திட்டீங்க, படைக்கக்கூடிய ஒருவன் தான் அந்தியில இருந்தான், ஆதியில் இருந்தான் என்பதை நிரூபிச்சிட்டீங்க, இப்ப படைப்புகள் எல்லாம் பின்னாடி வந்ததுங்கிறத நீங்க நிரூபிச்சிட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்களே, இதுக்குள்ளார நீங்க நினைத்த இந்த நினைப்புக்குள்ளார என்ன முரண்பாடு அமைந்திருக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா ஆதியில் இருந்தபோது இந்த சிஃபத்துகள் எல்லாம் இல்லாமல் இருந்தான் என்று சொல்றீங்களே, இந்த சிஃபத்துகள் எல்லாம் இல்லாமல் இருந்தான் என்று நீங்க சொல்றீங்களே, அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, அல்லாஹு தஆலா ஆதியில குறைவுள்ளவனாக இருந்தான். எப்படி? நக்ஸ். ஏன்னா இந்த பெயர் ஒவ்வொன்றும் நிறைவுள்ள பெயருன்னு சொல்றீங்கல்ல, முழுமையை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய பெயருங்கிறீங்க. அப்ப இந்த பெயரை அல்லாஹு தஆலா அவனுடைய செயலுக்கு ஏற்ப ஒன்னு ஒன்னா பின்னாடிதான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாஹ் மஆதல்லாஹ் ஜாஹிலாக இருந்தான், பின்னாடி இல்மையை பெற்றுக் கொண்டான். அல்லாஹ் ஆரம்பத்திலே ஹல்க் படைக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத சாதாரணமானவனாக இருந்தான். பிறகு படைப்புகளை அவன் படைத்ததால் அவனுக்கு ஹாலிக் என்று வந்தது. அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா இருக்கும்போது குறைகளோடையே இருந்தா, அந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவன் படைப்புகளை படைக்க படைக்க நீங்கியது என்று சொன்னா, அப்ப அல்லாஹுவிற்கு முழுமையை கொடுத்தது இந்த படைப்புகள் ஆகிவிடும். இது மனிதர்கள் சொல்லலாம். எப்படி ஒரு பெண்ணு தாய்மையை அடையிறது எப்ப அடைய முடியும்? குழந்தையை பெற்றான், பிள்ளையை பெற்றா அடைய முடியும். அப்ப பிள்ளையினால் இவள் தாய்மையை அடைந்தால், தாய் என்ற சிறப்பு பெயர் இவளுக்கு கிடைத்தது என்று மனிதர்கள் படைப்புகள் சொல்லலாம். இப்ப அல்லாஹுடைய நிறைவு என்பது படைப்புகளால் தான் கிடைக்கப்பெற்றது என்று சொன்னா, அப்ப இந்த நிறைவுகளை கொடுத்த படைப்புகள் அல்லாஹ்வை விட உயர்ந்ததா போயிடும். புரிஞ்சு பாத்தீங்களா? அப்ப அவங்க அல்லாஹ்வை சுத்தப்படுத்திடலாம்னு நினைச்சு அவங்க ஒரு லாஜிக், அவங்க ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த தத்துவம் எவ்வளவு சீர்கேடான தத்துவம் என்று சொன்னா, அல்லாஹ்வை பலவீனமாக கற்பனை செய்ய வைக்கிறது, அல்லாஹுவை குறைவுள்ளவனாக கற்பனை செய்ய வைக்கிறது. அல்லாஹுடைய உயர்வுகளும் நிறைவுகளும் படைப்புகளால் தான் கிடைக்கப்பட்டன என்று கற்பனை செய்ய வைக்கிறது. புரியுதா? இவை அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹு தாலா குறைவுள்ளவனாக இருந்து அவன் நிறைவடையவில்லை, எப்போதும் நிறைவுள்ளவனாகவே இருந்தான். புரியுதா? அதுபோன்று படைப்புகளால் அவனுக்கு எந்த விதமான உயர்வும் கூடுவது கிடையாது, எந்த விதமான கண்ணியமும் அதிகரிப்பது கிடையாது. படைப்புகள் இல்லை என்றாலும் அவன் அதே கண்ணியத்தில் அதே உயர்வில் இருக்கிறான் என்றால், அப்ப அவனுடைய எல்லா தன்மைகளும் எப்போதும் அவனிடத்தில் இருக்கின்றன என்று நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளபடி சொன்னாதான் அந்த உண்மை உறுதியா. சரியா? அப்ப இரண்டாவது அவங்களுடைய சந்தேகம் என்ன? அப்ப படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவனுக்கு ஹாலிக், இந்த மாதிரி சிஃபத்துகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப படைக்கப்பட்ட படைப்பு அங்கிருந்து இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வரும்னு சொன்னாங்கல்ல. படைச்சாதான படைப்போம்னு சொல்ல முடியும்னு சொன்னாங்கல்ல. நம்ம என்ன சொல்றோம்? இதற்கு காரணம், நீங்க வந்து மனிதர்கள் மேலையும் படைப்புகள் மேலையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் அனுமானிக்கிறீங்க. இப்ப எப்படி ஒரு பையன், அந்த பையனை போய் இப்ப நம்ம எடுத்தோடனே தந்தைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தா தந்தையுமோ, கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்தா தாயும் சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வை கற்பனை பண்றீங்க. இப்ப ஒரு மனிதன் படிக்கிறான், படித்ததுக்கு பிறகு மருத்துவர் ஆகிறான், மருத்துவர்னு சொல்றோம். படித்ததுக்கு பிறகு இன்ஜினியர் ஆகிறான், இன்ஜினியர்னு சொல்றோம். படித்ததுக்கு பிறகு அட்வொகேட்டா மாறுறான், அட்வொகேட்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹுவை நீங்க கற்பனை செய்றீங்க. அல்லாஹுவை நீங்க யாருக்கு உப்பாக்கி கற்பனை செய்றீங்க? அப்ப நீங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்ங்கறத புரிஞ்சுக்கவே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது, அவனை போன்று எதுவும் இல்லை என்று சொல்லும் பொழுது, எப்படி அல்லாஹ் என்ற அந்த ஒருவனை நாம் அறிய வேண்டுமென்றால், படைப்புகளை படைப்புகளின் மீது அனுமானித்து படைப்புகளை வைத்து அவன் அறிய முடியாது. படைப்புகளுடைய படைத்ததை வச்சு அவன் அறியலாமா? ஆனா இந்த படைப்புகள், இந்த படைப்பு மாதிரி, அந்த படைப்பு மாதிரி அப்படி அறிய முடியுமா அவனை? சொல்றது விளங்குச்சுங்களா? அல்லாஹ்வை இப்ப அறியணும் அப்படிங்கும் போது, சரி அப்ப அல்லாஹ் அறிகிறத எந்த படைப்பை பார்க்கலாம்? ஓ, இந்த படைப்பை பார்க்கலாமா, அந்த படைப்பை பார்க்கலாமா? இப்படி ஒரு படைப்பை வைத்து அல்லாஹ் அறிய முடியுமா? இந்த படைப்பு மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு, அல்லாஹ் படைத்ததை வைத்து இதை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் வல்லமை உடையவன், இது வேற அறிவு. புரியுதா? இன்னொரு அறிவு என்ன? அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அறிவதற்கு ஒரு படைப்பை உதாரணம் காட்டி, ஒரு உதாரணம் காட்டி நம்ம சொல்ல முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு, இப்ப மிருகங்கள் நம்ம படைப்புகள்ல ஒரு கற்பனை செய்யுங்களே. இப்ப உங்களிடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை பத்தி சொல்லப்படுது. அப்ப அந்த மிருகத்தை பத்தி சொல்லப்படும் போது, அப்படியா, அப்படி ஒரு மிருகத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப சொல்றவரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகம் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு சொல்லி, அது தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிளி வகைகள்ல நிறைய இருக்குது, ஓநாய்கள், நாய்கள், அதே போல இது நரிகள் வகைகள்ல நிறைய இருக்குது. இப்போ நம்ம காட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோமா? பார்க்கல. அப்போ உதாரணத்துக்கு ஒரு சயின்ஸ் பாடத்தில் ஒரு மிருகத்தை பற்றி உங்களுக்கு விளக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படியா ஒரு மிருகமா, இப்படி ஒரு மிருகம் இருக்குதா, நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன செய்வாங்க? ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு மிருகம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மிருகத்தை சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே அப்படிங்கிற அந்த இதுக்கு சைஸ்ல வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே தவிர அதே மாதிரி தான் இதுவு அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கலாம். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப பாம்பு இருக்கு, எக்கச்சக்கமான பாம்பு இருக்குது, மீன் இருக்குது, எக்கச்சக்கமான மீன் இருக்கு, ஒன்னொன்னு எவ்வளவு வகை இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்திருப்போமா? பார்த்திருப்போம். நம்ம பார்த்தது ஒண்ணு, நம்ம பார்த்ததை வச்சு நமக்கு பார்க்காத ஒண்ணு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்? அது பார்த்துருக்கிறீங்களா, இதை பார்த்துருக்கிறீங்களா, இந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். அல்லாஹ் அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹுவை நம்ம யாரும் பார்க்கல, அல்லாஹுவிற்கு ஒப்பாக இந்த படைப்புகள்ல எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹுவை அறிவதென்றால் அவனுடைய படைப்புகளில் எதையும் அவனுக்கு உதாரணமாக சொல்லி, அப்ப அல்லாஹுவை அறிவது என்று சொன்னால் எப்படி படைப்புகளில் ஒன்றை உதாரணமாக கூறி அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான், அல்லாஹ்ங்கிறவன் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதோ? அல்லாஹ் அதிலிருந்து எவ்வளவு உயர்ந்தவனாக பரிசுத்தமானவனாக இருக்கின்றானோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நாம் அறிவதாக இருந்தாலும் படைப்புகளுடைய சிஃபத்தை உதாரணமாக வைத்து அறிய முடியாது. படைப்புகளுடைய சிஃபத்தை கற்பனை செய்து அவனுடைய சிஃபத்துகளை எந்த வகையிலுமே நம்ம கற்பனை செய்ய முடியாது. இப்ப படைப்புகளுடைய சிஃபத்து உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொல்றோம், நீங்க பார்க்கிறீங்க, நான் பார்க்கிறேன் என்று சொல்றோம். இப்ப நம்ம பார்வையை வைத்து அல்லாஹ்வுடைய பார்வையை கற்பனை பண்ண முடியுமா? இந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குல்லாம் சொல்ல முடியுமா? ஏன் செவத்துக்கு பின்னாடி? இப்ப எனக்கு முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப இந்த இருக்கு ஸ்கிரீனு, இந்த ஸ்கிரீனை இப்ப எடுத்து விட்டுட்டோம், என்ன நீங்க பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. இந்த அளவு பலவீனமான பார்வைகள் உள்ளவர்கள் நம்ம. இப்ப காதால கேட்கிறோம் நம்ம சொல்றோம், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்கறீங்க, இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இந்த சுவத்துக்கு பின்னாடி நின்று பேசினா கேட்க முடியுமா? இப்படி எந்த தன்மை நம்மிடத்திலே நிறைவாக இருக்கிறது, அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மையை நாம் அறிவதற்கு. புரியுதா? படைப்புகளும் பலவீனமானவர்கள், குறைவுள்ளவர்கள். படைப்புகளுடைய தன்மையும் பலவீனமானது, குறைவுள்ளது. ஆகவே நல்ல கவனிங்க, இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், எப்படி படைப்புகளை மன்னிக்கணும், எப்படி படைப்பாளனாகிய அல்லாஹுவை படைப்புகளுக்கு உதாரணம் கூறி, படைப்புகளை உதாரணம் கூறி அல்லாஹுவை அறிய முடியாதோ, படைப்புகளை உதாரணம் கூறி அல்லாஹுவை அறிய முடியாதோ, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறியும் போது நீங்கள் படைப்புகளுடைய சிஃபத்துகளை உதாரணம் கூறி அறிய முற்படாதீர்கள். அப்படி அறிய முற்பட்டால் நீங்கள் பல சிஃபத்துகளை மறுப்பீர்கள், பல சிஃபத்துகளுக்கு தவறான அர்த்தங்களை சொல்வீர்கள், பல சிஃபத்துகளை நீங்கள் ஏற்க மறுத்து விடுவீர்கள். குழப்பம் வந்துடும். பல சிஃபத்துகளை ஏற்க மறுத்துடுவாங்க, பல சிஃபத்துகளுக்கு தப்பான அர்த்தம் சொல்லுவாங்க. எப்படி இப்ப இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு ஒருத்தங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன், அல்லாஹு தஆலா வானத்தின் மீது உயர்ந்து விட்டான், அது அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான், இறைவனுடைய மூன்றாவது பகுதியிலே பூமிக்கு இறங்குகிறான் இருக்கு. அப்ப பூமிக்கு இறங்குகிறான் என்ற அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இவர்கள் மனிதனுடைய சிஃபத்தோட கற்பனை செய்துவிட்டு, அப்ப மனிதன் மேலிருந்தான் கீழே இறங்கி விட்டான் என்று சொல்லும் பொழுது இறங்கிட்டானா அப்ப மேல இல்லைன்னு அர்த்தமா போயிருச்சு, மேல இருக்கானா அப்ப கீழே இல்லைன்னு அர்த்தமா போயிருச்சு. அப்ப அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது ஹதீஸ் வந்து முதல் வானத்திற்கு இறங்கி விடுகிறான் மூன்றாவது பகுதியிலே இரவிலே என்று சொன்னா, அப்ப இந்த இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸ் மாற்றமா சொல்லுது, முரணா சொல்லுது, அதனால நாங்க இந்த ஹதீஸை ஏத்துக்க மாட்டோம். ஏன் இவர்கள் என்ன கேட்கிறார்கள், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லும் போது அர்ஷின் மேல இருக்கக்கூடியவன் பூமிக்கு முதல் வானத்துக்கு வந்து விட்டான் என்று சொன்னா, அப்ப உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு இருந்துகிட்டே இருக்குது, அப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறதே இல்ல, முதல் வானத்துல தான் இருக்கிறான்னு அர்த்தமா போயிடுது என்று சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க உதாரணம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் மாடியில இருக்கிறேன், மாடியில இருந்து கீழே இறங்கிட்டா நான் மாடியில இருக்கேனா கீழே இருக்கனா? கீழே இருக்கு. கீழே இருந்து நான் மாடிக்கு போயிட்டா மாடியில இருக்கேனா கீழே இருக்கனா? அப்ப மாடியில இருக்கிறவங்கள கீழே இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது, கீழே இருக்கிறவங்கள மாடியில இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே அரசியல் இருக்கிறவன முதல் வானத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது. முதல் வானத்தில் இருக்கிறாங்கிறது உண்மையா இருந்தா அரசியல் இருக்காங்கிறது உண்மை கிடையாது. எப்படி அவ்வளவு பெரிய அறிவாளி, பெரிய தத்துவம், ஞானம், விஞ்ஞானம், பண்டிதர், மூத்த அறிஞர்னு சொல்லிவிட்டு கடைசியில சர்வ முட்டாள், அடி முட்டாள் ஆகி போயிட்டான். ஏன்? உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது என்ன, அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சொல்லியதை கொண்டு அறிய முற்படாம உங்க லொஜிக்கை வைத்து நீங்க அறிய முற்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கன்னு சர்வ கடைஞ்செடுத்த முட்டாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆகிக்கணும். அப்ப இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, குரானுடைய ஒரு வசனத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, குரானுடைய ஒரே ஒரு வசனம் லைஸ கமிஸ்ரிஹி ஷைஉன் முடிச்சு, லைஸ அவனை போன்று எதுவும் இல்லை. எப்படி அவனுடைய உள்ளமையை விவரிப்பதற்கு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உதாரணமாக காட்ட முடியாதோ, அதே போல அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு எந்த ஒரு படைப்பினுடைய சிஃபத்தையும் நீங்க சொல்ல முடியாது, எந்த ஒரு படைப்பினுடைய சிஃபத்தையும் சொல்ல முடியாது. ஆகவே படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் அவன் ஹாலிக்காக இருந்தான். எப்படி படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனை ஹாலிக் என்று நாம் அழைக்கிறோமோ அதுபோன்று படைப்புகளை உருவாக்கியதற்கு முன்பே அவன் அல்பாரி என்ற பெயருடையவனாக இருந்தான். எப்படி படைப்புகளை உருவாக்கியதற்கு பிறகு நாம் அவனை அல்பாரி என்று அழைக்கின்றோமோ, அதே போலதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல முஹ்யி உயிர்ப்பிக்கக்கூடியவன், ஒரு பொருள் இறந்ததற்கு பிறகு அதை அவன் உயிர்ப்பித்ததற்கு பிறகு அவனை எப்படி முஹ்யுல் மௌதா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்று நாம் அழைக்கின்றோமோ அதுபோன்று படைப்புகளை படைப்பதற்கு முன்பே. அப்ப படைப்பதற்கு முன்பே சொல்லும்போது படைச்சதுக்கு பிறகுதான மௌத்தாக்குறதுங்கிறது வரும், புரியுதா? அப்ப படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லது படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவர்களை அழித்து உயிர்ப்பிப்பதற்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்யில் மௌதா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். கவனிங்க, அதே போல இன்னொரு விஷயம், ரப்புங்கிற வார்த்தை, ரப்புங்கிற பெயர் சொல்கிறார்கள். ரப் என்றால் பரிபாலிக்கக்கூடியவன், வளர்க்கக்கூடியவன். அதாவது ஒரு படைப்புக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அந்த பொருளை, அந்த படைப்புகளை உருவாக்கி வளர்க்கக்கூடியவன் அவன் ரப் என்று சொல்லப்படும். அப்ப படைப்புகளை படைத்து, அந்த படைப்புகளுக்கு தேவையான வஸ்துக்களை படைத்து, அந்த படைப்புகளுடைய எல்லா விதமான தேவைகள், நல்லது கெட்டது இதெல்லாம் பரிபாலிப்பதற்கு முன்பே அல்லாஹ்விற்கு ரப் என்று பெயர் இருந்தது. எப்படி படைப்புகளை படைத்து, அந்த படைப்புகளை வளர்த்து காத்து, அந்த படைப்புகளுக்கு தேவையானதை செய்யும் போது இப்ப நாம் அவனை ரப் என்று அழைக்கிறோமோ, இது போன்றே இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து வளர்த்து காப்பதற்கு முன்பே அல்லாஹ்விற்கு ரப் என்ற சிஃபத் இருந்தது தகுதியான அடிப்படையிலே. புரியுதுங்களா? இப்ப கவனிங்க, நான் படிக்கிறத, மா ஸால பி ஸிஃபாத்திஹி கதீமன் கப்ல கல்கிஹி, மா ஸால என்றும் இருந்தான், பி ஸிஃபாத்திஹி அவனுடைய தன்மைகளுடன், மா ஸால பி ஸிஃபாத்திஹி கதீமன், மா ஸால என்றும் இருந்தான், பி ஸிஃபாத்திஹி அவனுடைய தன்மைகளுடன், கதீமன் ஆரம்பத்திலிருந்தே. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், கதீம் என்ற வார்த்தையை நம்முடைய முந்திய அறிஞர்கள் பயன்படுத்தியது கிடையாது. குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்காது. இதற்கு பதிலாக என்ன பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கோம்? அல் அவ்வல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஃபல்சஃபாவை சேர்ந்தவர்கள் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதுனால அவர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய சில இடங்களில் மட்டும்தான் இமாம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம உங்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறோம். அப்ப கதீமன் அவ்வளன் ஆரம்பத்திலிருந்தே, புரியுதுங்களா, முதலாமவனாக அவன் இந்த தன்மைகளோடு என்றும் இருந்தான், கபில ஹல்கிஹி அவன் படைப்பதற்கு முன்பே, கபில ஹல்கிஹி அவன் படைப்பதற்கு முன்பிருந்தே, லம் எஸ்தத் அவன் அதிகரித்து விடவில்லை, பி கவுனிஹிம் அந்த படைப்புகள் உருவாகிய காரணத்தால், கவுன் என்றால் உருவாகியது, பி கவுனிஹிம் ஹிம் படைப்புகள், அந்த படைப்புகள் உருவாகிய காரணத்தால், ஷைஅன் எதுவும் எதிலும் அவன் அதிகமாகிவிடவில்லை, இல்முல அறிவுல குதிரத்துல ஹல்குல எந்த ஒரு சிஃபத்திலும் படைப்புகளை படைச்சதுனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா சிஃபத்து வந்துருச்சு என்பது கிடையாது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சிஃபத்து வந்துச்சுன்னு சொன்னா, புதுசா இது வந்தது என்று சொன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி அவன் குறைவுள்ளவனா இருந்தானே, இதுக்கு முன்னாடி அதை தெரியாத அவன் ஜாஹிலாக இருந்தான், அல்லாஹ் பாது மஹாதல்லாம், அந்த அர்த்தம் வந்துரும். லம் யகுன் கப்லஹும் மின் சிஃபத்திஹி, லம் யஸ்தத் பி கௌனிஹிம் ஷைஅன், லம் யகுன் கப்லஹும் மின் சிஃபத்திஹி, லம் யகுன் இருக்கவில்லை, கப்லஹும் இவர்களுக்கு முன்னால், அதாவது இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால், மின் சிஃபத்திஹி அவனுடைய தன்மையில். அப்ப அவனுடைய தன்மையில் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு, நல்ல கவனிங்க நான் சொல்ற அர்த்தத்தை, படைப்புகளை படைப்பதற்கு முன்பு இவனுடைய தன்மைகளில் எந்த ஒரு தன்மை இல்லையோ அந்த தன்மை படைப்புகளை படைத்ததால் இவனுக்கு புதிதாக அதிகமாக வந்தது என்று கிடையாது. புரியுதா? வகமாகான பிசிபாத்திஹி அசலியன், அவன் அவனுடைய தன்மைகளோடு ஆரம்பத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்தே அவன் இருந்ததை போன்று, கதாலிக லா யஸூலு லா யஸாலு அலைஹா அபதியன், அவ்வாறு அவன் அந்த தன்மைகளுடன் இருப்பான் நிரந்தரமாக, அபதியன். வகமா கான பிசிஃபாத்திஹி அசலியன், அவன் அவனுடைய தன்மைகளோடு அசலியன், அசலின்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து இருப்பவன், ஆரம்பத்திலிருந்து இருப்பவனாக அவன் இருந்ததை போன்றே, கதாலிக லா யஸாலு அலைஹா அபதியன், கதாலிக்க அவ்வாறு, லா யஸாலு அவன் நீங்காமல் இருப்பான், என்றும் இருப்பான், மாசால என்றும் இருந்தான், லா யஸாலு என்றும் இருப்பான், அலைஹா அந்த தன்மைகளின் மீது, அபதியன் நிரந்தரமானவனாக எப்போதும் இருப்பவனாக. லைஸ இல்லை, முன்து ஹலகல் ஹல்க, படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அல்லது படைப்புகளை படைத்ததால், இஸ்தஃபாத இஸ்மல் ஹாலிகி, அல் ஹாலிக் என்ற பெயரை அவன் பெற்றுக்கொண்டவனாக இல்லை. படைப்புகளை படைத்ததால், புரியுதுங்களா, ஹாலிக் என்ற பெயரை அவன் பெற்றுக்கொண்டவனாக இல்லை. வலா பி இஹ்தாஸில் பரியதி, அல் பரியா படைப்புகள், படைப்புகளை இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியதால், இஸ்தஃபாத இஸ்மல் பாரி, உருவாக்கியவன் உருவாக்குபவன் அல் பாரி என்ற பெயரை அவன் பெற்றுக்கொண்டவனாக இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவனுக்கு அல் ஹாலிக் என்ற பெயர் இருந்தது, பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு முன்பே அவனுக்கு அல் பாரி என்ற பெயர் இருந்தது. லஹு மானர் ருபூபியத்தி வலா மர்பூப், ரப் என்ற தன்மை அவனுக்கு இருக்கிறது, வலா மர்பூப், வளர்க்கப்படக்கூடிய பராமரிக்கப்படக்கூடிய பரிபாலிக்கப்படக்கூடியவர்கள் இல்லாமல் இருந்த போதும், லஹு மானர் ருபூபியத்தி, வளர்ப்பவன், வளர்த்தல், காத்தல், பரிபாலித்தல் என்ற தன்மை அவனுக்கு உள்ளது, வலா மர்பூப், வளர்க்கப்படக்கூடிய பரிபாலிக்கப்படக்கூடிய எதுவும் இல்லாமல் இருந்த போதே, வமானல் ஹாலிக், ஹாலிக் என்ற தன்மை அவனுக்கு இருந்தது, வலா மஹ்லூக், படைக்கப்பட்ட படைப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்த போதே, வகமா அன்னஹு முஹ்யில் மௌதா பாதமா அஹ்யா, இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பவன் என்று, பாதமா அஹ்யா அவன் உயிர்ப்பித்ததற்கு பிறகு நாம் சொல்வது போல, வகமா அன்னஹு முஹ்யில் மௌதா, அல் மௌதா இறந்தவர்கள், மையத்துடைய பண்மை, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்று, பாதமா அஹ்யா அவன் அந்த இறந்தவர்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு நாம் சொல்வது போன்றே, இஸ்தஹக்கஹாதல் இஸ்ம, இந்த பெயருக்கு உரியவனாக அவன் இருக்கின்றான், இஸ்தஹக்க உரியவனாக தகுதி உள்ளவனாக இருக்கின்றான், கபல யஹ்யாயிஹிம் அவர்களை அவன் உயிர்ப்பிப்பதற்கு முன்பே, கதாலிக்க அவ்வாறுதான், இஸ்தஹக்க இஸ்மல் ஹாலிகி, அல் ஹாலிக் என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக உரியவனாக இருக்கின்றான், கபுல இன்ஷாஇஹிம் அவர்களை படைப்பதற்கு உருவாக்குவதற்கு முன்பே, படைப்பதற்கு முன்பே. அப்ப இந்த நான்கு விஷயங்கள், நான்கு குறிப்புகள், 13, 14, 15, 16 இந்த நான்கு குறிப்புகள்லையும் அல்லாஹுடைய சிஃபத்துகளை நாம் எப்படி புரிய வேண்டும் என்று அவர்கள் விளக்கி கொடுத்து, எப்படி புரியக்கூடாது என்பதையும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து, அதற்கு காரணத்தை இப்ப இந்த 17வது குறிப்புல சொல்றாங்க. 17வது குறிப்புல என்ன சொல்றாங்க? அட முட்டாள்களா, அட மடையர்களா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் ரப்ப புரியறதுக்கு படைப்புகள்கிட்ட போறீங்க. யார்கிட்ட போறீங்க? இப்ப நம்ம என்ன சொல்றோம், இங்க பாருங்க, கொஞ்சம் இறங்கி வர்றோம், கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சொல்றோம், அட அறிவாளிங்களா, இந்த படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை புரியறதுக்குன்னு முயற்சி பண்றீங்கல்ல, அதுலையாவது ஒரு அறிவை நீங்க பயன்படுத்துங்கடா. அதுலையாவது ஒரு அறிவை பயன்படுத்துங்க, ஒரு சிந்தனையை பயன்படுத்துங்க. எப்படி புரியணுங்கிறத கொஞ்சம், அதாவது சரியான முறையில புரியறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் இருக்காருமா, இப்ப நான் சொல்றேன், இவர் ஒரு டாக்டருங்க, இவர் ஒரு டாக்டர், இவருக்கு வந்து மருந்து கொடுக்க தெரியும், ஆப்ரேஷன் செய்ய தெரியும், இவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்கிறார், ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்கிறார். இப்ப எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்க தீர்ப்பளிக்கணும், என்ன தீர்ப்பளிப்பீங்க? நான் இவர் டாக்டருங்கிற, நீங்க இல்லைங்கிறீங்க, தீர்ப்பளிக்கணும், என்ன செய்வீங்க? விசாரிப்பீங்க, வெரி குட். சரி, விசாரிக்கிறீங்க, என்ன விசாரிப்பீங்க? படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஓகே, அப்புறம் சர்டிபிகேட் பார்ப்பீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கிளினிக் வச்சிருக்கிறீங்களான்னு பார்ப்பீங்க. சரி, அப்புறம் சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இவருக்கு நீங்க மருத்துவம் செஞ்சு காட்டுங்க, இவருக்கு மருத்துவம் செஞ்சு காட்டுங்க, என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அல்லது நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு சொல்லுங்கிறீங்க. இப்ப அவர் செஞ்சு காட்டிட்டார், செஞ்சு காட்டு திரும்ப வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டார். இப்ப நான் சொல்றேன், இவர் மருத்துவர் இருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு இல்லைங்கிறாரு. என்னன்னு கேட்டா, இந்த பாரு, அவர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவரை மருத்துவர்னு சொல்லணும். இப்ப மருத்துவம் பார்த்துட்டாரு, இப்ப சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு, சும்மா உட்கார்ந்துருப்பவர்னு சொல்லுங்கிறார். அவர் உட்கார்ந்திருப்பவர்னு சொல்லு, மருத்துவர்னு எப்படி சொல்ற அப்படிங்கிற. இப்ப ஒருத்தர் அறிஞர்மா, பெரிய கல்விமான், படிச்சு பல நூறு புத்தகங்களை மனப்பாடம் செஞ்சு பல நூறு புத்தகங்களை எழுதி பெரிய ஞானங்களை எல்லாம் அவர் பேசி இருக்கிறார். சரியா, அவர் இப்ப சும்மா உட்கார்ந்துருக்கிறார். இப்ப நான் சொன்னேன் இவர் அறிவாளிங்கிற, இவன் சொன்னா இல்லைங்கிறான். ஏன்னா அவர் சும்மா உட்காந்துருக்காருங்கிறான். அவர் அறிவு பேசுனா அறிவாளி, சும்மா உட்காந்துருந்தா சும்மா உட்காந்துருக்காருங்கிறான். எப்படி அவர் அறிவா பேசினார்னா, அறிவா எழுதிக்கிட்டு இருந்தாருன்னா அப்ப அவர் அறிவாளி, இப்ப இவர் சும்மா உட்காந்துருக்காருன்னா இப்ப இவர் அறிவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப ஒருத்தர் கண்ணை மூடிட்டு இருக்காரு, நான் சொல்றேன் அவர் வந்து பார்ப்பாரு, பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிற இல்லை அப்படிங்கிறான். ஏன்டா, அவர் கண்ணை மூடிட்டு இருக்காரு இல்லைங்கிறான். என்ன சொல்றா, கண்ணை மூடிட்டு இருக்காரு. அப்ப என்னப்பா, கண்ணை திறந்தாதான் பார்ப்பவர் பார்ப்பவர்னு சொல்லணும், கண்ணை மூடிட்டு இருந்தா பார்ப்பவர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். இந்த அறிவாளியை எங்க கொண்டு போய் சேர்க்கறது? கீழ்பாக்கத்தில் சேர்த்துட வேண்டியதான். எங்க? கீழ்பாக்கத்தில் சேர்த்துட வேண்டியது. இப்ப அவங்கள மாதிரியே நம்ம இறங்கி போய் சொல்றோம். இப்ப அல்லாஹ்வுக்கு அழகிய உதாரணங்கள் இருக்கு. நீ படைப்புகளை வைத்து சிந்திக்கிறியே, இப்ப நீனே சொல்லு. இப்ப நம்ம கேட்ட உதாரணங்கள், ஒருவரை மருத்துவர் என்று சொல்வதற்கு அவர் மருத்துவத்தை தெரிந்திருந்தால் போதுமா, அல்லது மருத்துவத்தை செஞ்சு உனக்கு காட்டினாதான் நீ மருத்துவர்னு ஏத்துப்பியா, செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவரை மருத்துவர்னு நீ சொல்ல மாட்டியா, அந்த மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்லுவியா என்று கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இல்ல, மருத்துவம் செய்ய தெரிஞ்சாலே அவரை மருத்துவர்னு சொல்லலாம். இப்ப ஒருத்தர் கண் பார்வை அவருக்கு நல்ல தெளிவா இருக்கு, இப்ப அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர் பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா நீ ஏத்துப்பியா மறுப்பியா? இவர் பார்வை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்றோம், இவர் பார்க்கும் ஆற்றல் உடையவர்னு சொல்றோம், நீ ஏற்றுக்கொள்வியா ஏற்றுக்கொள்ள மாட்டியா? ஏற்றுக்கொள்வேங்கிறான். ஆனா இப்ப அவர் பார்க்கல, இப்ப அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்ப அந்த ஆற்றல் அவனுக்கு இருப்பது போதுமானது, புரியுதா? அந்த ஆற்றலை அவன் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதை நீ படைப்புகள்ல ஒத்துக்கொள்கிறாயே, ஏன் அல்லாஹ்வுடைய சிஃபத்துல ஒத்துக்க மாட்டேங்கிற? இவ பத்தி அவனுடைய முட்டாள்தனம் புரியுது பத்தியா? நீ எந்த லாஜிக்கு நினைச்சு நீ உன்னை புரியறியோ, உன்னுடைய உண்மையான யதார்த்தமான அறிவார்ந்த உண்மையான லாஜிக்கு நீ மாறு செய்யற. இதுவும் ஒரு முக்கியமான விஷயங்க. யாரெல்லாம் அறிவு அறிவுன்னு அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக பேசுவதற்கு அறிவு கொண்டு வர்றாங்களோ, அவங்க கண்டிப்பா தங்களுடைய உண்மையான அறிவுக்கு அவங்களே எதிராக இருப்பான், உண்மையான அறிவுக்கு அவங்களே எதிராக இருப்பான். இப்ப பாருங்க, இப்ப படைப்புகள்ல ஒருத்தருக்கு ஒரு திறமை இருந்தால் போதும், அவர் அந்த பெயரை கொண்டு அழைக்கலாங்கிறான். இப்ப ஒருத்தர் ஓவியர்னு சொல்றீங்க, ஒருத்தர் ஓவியம் வரையக்கூடியவர்னு, அந்த திறமை அவருக்கு இருந்தாலே அவரை ஓவியர்னு அழைப்பீங்களா, அல்லது அவர் வரைந்து கொண்டிருக்கும் போது மட்டும்தான் அவரை ஓவியர்னு அழைப்பீங்களா? திறமை இருந்தாலே ஓவியர் என்று அழைப்போம், வரையும் போது அவர் ஓவியம் வரைகிறார் என்று சொல்வோம். புரியுதா இல்லையா? இப்ப ஒரு பெரிய வீரர், நல்ல பாக்ஸிங் குத்து சண்டை போடக்கூடிய அல்லது கராத்தே போடக்கூடிய ஒரு பெரிய வீரன்மா, அந்த பிராக்டிஸ் அவருக்கு இருந்து, அந்த உடல்வாக இருந்து, அந்த திறமை இருந்தாலே அவரை வீரர்னு சொல்லுவோமா? இல்ல, அவர் என் கண்ணு முன்னாடி விளையாண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நான் அவரை வீரர்னு சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்றது இல்லை. அந்த திறமை இருந்தாலே அவரை விளையாட்டு வீரர்னு நீங்க சொல்றீங்க. புரியுதா? இப்ப நீச்சல் வீரர்னு சொல்றோமா? நீச்சல் வீரர்னு சொல்றதா இருந்தா எப்போதும் கடல்ல நீந்திக்கிட்டே இருந்தா தான் சொல்லுவீங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதா உங்களுக்கு, விளங்குதா? அப்ப நீச்சல் வீரர்னு சொல்லும் போது கடல்ல நீந்திக்கிட்டே இருந்தாதான் அவரை நாங்க நீச்சல் வீரர்னு சொல்லுவோம். நான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ அவனுக்கு பட்டம் கொடுக்குறதுதான், அவன் செத்து போயிட வேண்டியது அங்கேயே. அவனுக்கு நீ பதக்கம் எங்க இப்ப கொடுப்ப? நீச்சல் வீரருங்கிற பதக்கத்தை அவன் தான் கடல் நீந்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நீ கொடுப்பேங்க. அப்ப அந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சா போயிடும். அதுக்குதான் இமாம் அவங்க அழகா முடிக்கிறாங்க பாருங்க, 17வது குறிப்புல, ஜாலிக்க, ஏன் தெரியுமா நாம் அல்லாஹ்வை இப்படி ஏற்றுக்கொள்கிறோம், படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவனுக்கு எல்லா அழகிய பண்புகளும் தன்மைகளும் இருந்தன என்று நாம் ஏன் தெரியுமா சொல்கிறோம், பி அன்னஹு அலா குல்லி ஷயின் கதீர், அவன் எல்லாவற்றிலும் மீதும் ஆற்றல் உடையவன், எல்லாவற்றிலும் மீதும் அவன் குதிரத்து ஆற்றல் உடையவன், படைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது, கேட்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது, புரியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது, அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது. அதுவே போதுமானது அவனை ஹாலிக் என்று நாம் அழைப்பதற்கு. அவனை அலீமுன், சமீஉன், பசீருன், அல்பாரி, அல் ஃபாத்திர் என்று நாம் அழைப்பதற்கு அந்த குதிரத்து அவனுக்கு இருந்ததே போதுமானது. அந்த குதிரத்தை அவன் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் இமாம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் இப்படி தான குர்ஆன்ல சொன்னா, இன் அல்லாஹ் அலா குல்லி ஷயின் கதீர், தாலிக பியன்னஹு அலா குல்லி ஷயின் கதீர். அடுத்து சொல்றாங்க, ஏன் படைப்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை நம்ம அனுமானிக்க கூடாது, கற்பனை செய்யக்கூடாதுன்னா, ஓ குல்லு ஷயின் இலைஹி ஃபகீர், எல்லாம் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ள ஃபக்கீர், பலவீனமான படைப்பு. இந்த பலவீனமான படைப்பை வைத்துக் கொண்டு பலமான அல்லாஹுவை நீ எப்படி அனுமானிக்க முடியும்? வகுல்லு அம்ரின் அழகி யசீர், அல்லாஹுவிற்கு எல்லா காரியமும் இலகுவானது. நமக்கு எல்லாமே கஷ்டம், சாப்பிடுறதை தவிர, என்னமா தூங்குறதை தவிர நமக்கு எல்லாமே கஷ்டம். அதுவும் சாப்பிடுறதுனா மற்றவங்க சமைச்சு வச்சாங்கன்னா, அல்லாஹ் அப்பா மாமியார் சமைச்சு கொடுக்கணும், வீட்டில் உமா சமைச்சு கொடுக்கணும். ஏமா இன்னும் சில பேர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு புருஷன் சமைச்சு கொடுக்கணும், அது எதிர்பார்க்கறதுல எவ்வளவு மோசமான எதிர்பார்ப்பு. என்னமா என்ன சொல்ற, சரி தப்பா சொன்னா கரெக்டா சொல்றேனா? அப்ப நமக்கு எல்லாமே கஷ்டமானது, நமக்கு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஷ்டம். அல்லாஹ்வுக்கு எல்லாமே லெஸ், ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே லெஸ். ஏன்? அவனுடைய கட்டளைகள் எல்லாம் எதில் மறைந்திருக்கின்றன? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவனுடைய எல்லா கட்டளைகளும் எதில் மறைந்திருக்கின்றன? குன் என்ற வார்த்தையில், அவ்வளவுதான். எதுக்குமே அவன் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பேற்பட்ட வானம், மனிதனுடைய அறிவால் உலகத்தில் உள்ள அத்தனை அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்தாலும், இனி சென்று போன அல்ல, இனி வரக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும், எந்த வானத்தின் எல்லையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாதோ அந்த வானத்தை அவன் குன் என்ற வார்த்தையால் உருவாக்கினான். சென்று போன அல்ல, இனி வரக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகளும், வான அந்த கோடியில் இருக்கக்கூடிய, வான விண்வெளியில் இருக்கக்கூடிய, மனித எண்ணிக்கையால் அடங்க முடியாத, அடங்கிவிடாத அந்த கோடான கோடி நட்சத்திரங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் குன் என்ற ஆற்றலால் படைத்தான். அர்ஷ், குர்சி, கடல்கள், மலை, மேகங்கள், ஜிங்கள், மனிதர்கள், மலக்குகள், இப்படி மனிதனுடைய கற்பனைக்கு எட்டியே எட்டாத, மனிதன் பார்த்த பார்க்காத, மனிதன் கேள்விப்பட்ட கேள்விப்படாத, மனிதனால் சிந்தித்து புரிய முடிகின்ற சிந்தித்து புரிய முடியாத கோடிக்கணக்கான ஜீவராசிகளை உயிரினங்களை ரப்புல் ஆலமீன் குன் ஆகு என்ற அந்த கட்டளையால் படைத்தார். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை யாரும் மீற முடியாது. வகுல்லு அம்ரின் அலைஹி யசீர், எல்லாம் அல்லாஹ்வுக்கு லேசானது. லா யஹ்தாஜு இலா ஷைஇன், அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் எதன் பக்கமும் தேவை உள்ளவனாக இல்லை. இப்ப நீங்க ரொட்டி சுடணுமா, உங்களுக்கு என்னென்னமா தேவை? இவ்வளவு தேவை, மாவு தேவை, அடுப்பு தேவை, அடுப்பு மேல வைக்கிறதுக்கு சட்டி தேவை, அப்புறம் வெளிச்சம் வேற தேவையில்லை, இருட்டில் விட்டா ஆக்குவீங்களா? இவ்வளவு தேவை இருக்கு, ரப்புல் ஆலமீனுக்கு ஒண்ணுமே எதுவும் இல்லாமல் எதையும் படைப்போம், எதுவும் இல்லாமல் எதையும் படைப்போம். இப்ப ஒரு கிலோ மாவை உங்கள்ட்ட கொடுத்து, ஒரு கிலோ மாவு கொடுத்து, இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் 100 ரொட்டி சுடணும்னு சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து, யோ என்ன ஆச்சு உனக்கு, வரும்போது என்ன ஆச்சு, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்கன்னா. இப்ப ரப்புல் ஆலமீன் பாருங்க, நீங்க ஒரு விதைய போடுறீங்க பூமியில, பூமியில போடக்கூடியது என்ன, ஒரு விதைய போடுறீங்க. அந்த ஒரு விதையிலிருந்து 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்லையும் 100 விதை. நம்ம போடுறது எதை போடுறோம், பூமியில ஒரு விதையை போடுறோம். அந்த ஒரு விதையிலிருந்து ஒரு தண்டுல 7 கதிர்கள் வருது. ஒவ்வொரு கதிரிலையும் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா கமசலி ஹப்பத்தின் அம்பத்த சபா சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒன்ன பொருட்டு 7 அல்லா 700 அல்லா உண்டாக்கலாம். புரியுதா இல்லையா? இப்ப தென்னை மரம், மாங்காய் மரம், கொய்யாப்பழ மரம், இளந்த பழ மரம் போட்டது எத்தனை விதையமா போட்டோம், 100,000 டன்னையா கொண்டு போய் பூமியில புதைக்கிறோம். போடுறது என்ன, ஒன்னே ஒன்னதான் போடுறோம். ஒவ்வொரு சீசன்லையும் எத்தனை ஆயிரக்கணக்கான பழங்களை அது நமக்கு கொடுக்கிறது, யோசிச்சுப்பாரு. திராட்சை பழங்கள், எவ்வளவு பழங்கள், சுப்ஹானல்லாஹ். அப்போ குல்லு அம்ரின் அலைஹி யஸீர் லா யஹ்தாஜு இலா ஷை, எல்லாமே அவனுக்கு லேசானது, அவனுக்கு எதுவும் தேவையில்லை. எப்படி? ஒன்றை வைத்தும் ஒன்றை உருவாக்குவான், எதுவும் இல்லாமலும் ஒன்றை உருவாக்குவான். நம்மால முடியவே முடியாது. நம்மால உலகத்தில் உள்ள எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, ஒன்றை செய்வதற்கு அவர்களுக்கு கண்டிப்பா இன்னொன்று தேவை. உன்ன ஒன்று தேவையோ, இன்னும் 10 தேவையோ, புரியுதா இல்லையா? கண்டிப்பா அப்படி இருந்தாதான் ஒன்ன செய்ய முடியும், இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. ஆனா அல்லாஹுவால ஒன்றை வைத்தும் ஒன்றை உருவாக்குவான். இப்ப தாய் தந்தையிலிருந்து பிள்ளைய உருவாக்குறான், பிறகு தாய் தந்தையிலிருந்து பிள்ளையை அல்லாஹ் உருவாக்குறான். முதல் தாய் தந்தை எப்படி அல்லாஹ் உருவாக்கணும், யாருமே இல்லாமல் இருக்கும்போது உருவாக்கணும், புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹு தாலாவுடைய படைக்கும் ஆற்றல் எப்படிப்பட்டது என்று சொன்னா, அவன் குன் என்ற வார்த்தையில் எல்லாம் மறைந்திருக்கிறது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வீட்டை கட்டணும் பாருங்க, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டணும்னு சொன்னா மனிதனுக்கு எவ்வளவு தேவை, என்னென்ன பொருள்கள் தேவை, எவ்வளவு காலம் தேவை, அதற்கு அவனுக்கு உதவி செய்வதற்கு எவ்வளவு பேர் அவனுக்கு தேவை, அவனுக்கு யோசனைகள் சொல்வதற்கு எத்தனை பேர் தேவை. இரண்டாவது, அனுமதி வேற கேட்கணும் இந்த காலத்தில், இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிடும். அனுமதி இல்லாம கட்ட முடியுமா? உங்க வீடா இருந்தாலும், உங்க வீட்டு நிலமா இருந்தாலும், உங்க காசா இருந்தாலும், எங்க போய் அனுமதி கேட்கணும்? அரசாங்கத்தில் போய், நீங்க இருக்கிற அரசாங்கத்தில் போய் அனுமதி கேட்கணும், இல்லைன்னா உங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். நீ போய் அங்க இருப்பான், அப்படி உனக்கு பத்திரமா ஒரு வீடு வச்சிருக்கிற, அங்க போய் இருன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் வச்சிடலாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுக்கு யாரிடத்திலே அனுமதி கேட்க தேவையில்லை. எந்த ஒரு பொருளுடைய உதவியையும் அவன் நாட வேண்டிய அவசியமே இல்லை. குன் ஃபயகூன் எல்லாம் ஆகிட்டே இருக்கு. இப்ப இமாம் அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட ரப்பு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இருக்கிறதா? நீ யோசிச்சு பாரு. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் அனைத்தையும் நன்கு கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். இந்த ரப்புடைய தன்மைகளை போய் நீ படைப்புகளுடைய தன்மைக்கு ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, சாதாரணமான இந்த வஸ்துக்களுடைய தன்மைகளுக்கு நீ ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, அல்லாஹ் ஆதியிலே தன்மைகள் இல்லாமல் இருந்தான் என்று சொல்கிறாயே முட்டாளே, இது எப்படிப்பா நியாயங்கிறான். புரியுதா? இந்த மாதிரி ஒரு குறுகிய அறிவு உனக்கு வேண்டாம். அல்லாஹுவை உன்னுடைய இந்த குறுகிய அறிவிலிருந்து அப்பாற்பட்டு, அவனை அவன் விவரிப்பது போன்று, அவனுடைய அவனை அவனுடைய தூதர் விவரிப்பது போன்று நீ பாரு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன், குதிரத்து உள்ளவன். அப்ப அந்த குதிரத்து உள்ளவன், அவன் எப்படிப்பட்டவன், படைப்புகளை படைப்பதற்கு முன்பே படைக்கின்ற ஆற்றலை அவன் உடையவன். அதனால அவனை காலுக்கு என்று சொல்றோம். புரியுதுங்களா? படைப்புகளை உருவாக்குவதற்கு முன்பே உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. எனவே அவனுக்கு நாம் அல்பாரி அல்பாசிர் என்று சொல்கிறோம். உருவாக்கிய படைப்புகளை இறக்க வைப்பதற்கு, சாவடிப்பதற்கு, அவர்களின் உயிர்களை எடுப்பதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. எனவே நாம் அவனை முஹியில் மௌத்தா என்று சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு பெயரும் அவனுக்கு தகுதியான பெயர். அவனுக்கு படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு அந்த பெயர் தகுதியானது என்று சொல்வது அநியாயம். படைப்புகளை படைத்ததால் அவனுக்கு அந்த பெயர்கள் வந்தது என்று சொல்வது அநியாயம். ஏன் சொன்னா, அப்ப இந்த படைப்புகள் தான் அவனுக்கு அந்த உயர்வை கொடுத்தது, இந்த படைப்புகள் தான் அவனுக்கு அந்த தன்மையை கொடுத்தது என்று படைப்புகளுடைய லெவலுக்கு நீ அல்லாவை இறக்கி கொண்டு வந்துட்ட. மஹாதல்லா, புரியுதா? அப்ப ஆகவேதான் இந்த மொத்த எல்லா விஷயங்களுக்கும் இந்த 13, 14, 15, 16 இதெல்லாம் முன்னாடி பாடத்தினுடைய சுருக்கம். இந்த நான்கு கருத்துகளையும் இமாம் அவர்கள் சுருக்கிதான் இந்த 17வது விஷயத்துல சொல்றாங்க. ذَلِكَ بِأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٍ وَكُلُّ شَيْءٍ إِلَيْهِ فَقِيرٍ وَكُلُّ أَمْرٍ عَلَيْهِ يَسِيرٍ لَا يَحْتَاجُ إِلَى شَيْءٍ لَيْسَ كَمِثْلِهِ شَيْءٌ وَهُوَ السَّمِيعُ الْبَصِيرُ.